வணக்கம் அமைச்சர் மனோ கணேசன் அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் அமைச்சராக இருந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாலும் கூட ஒரு அமைச்சருங்கிற வகையில் இதுவரையும் பெருசாக எதையும் சாதிச்சிடலை அப்படின்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, நல்ல விமர்சனம் தான் அது. அதுக்கு பதில் சொல்லலாம். கடப்பாடு இருக்குது, பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த எனது செயல்பாடு என்பது ஒன்று அட்வகசி, கருத்துக்களை முன்னெடுத்து அதை ஒரு பரப்புரை செய்து கருத்தை உருவாக்குவது, அது ஒன்று. அடுத்தது அந்த கருத்து பாற்பட்ட விஷயங்கள் நடைமுறையாக்குவது. தத்துவமும் நடைமுறையும், கொள்கையும் நடைமுறையும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு இடைவெளிக்கு தான் செய்யும். உலகம் முழுக்க அப்படி தான். அந்த இயன்ற வரை அந்த இடைவெளியை குறுகியதாக வைத்துக்கொண்டு ரெண்டுக்கும் இடையில் அந்த பாதிய ஒரு வேறுபாடு இல்லாமல் நடைமுறையாக்கி கொண்டிருக்கின்றேன் நம்புகின்றேன். எனக்கு ரெண்டு பிரதான கடப்பாடுகள் மேண்டேட் இருக்கின்றன. ஒன்று வந்து தேசிய சகவாழ்வு, இனங்கள் மத்தியில், மொழிகள் மத்தியில், மதங்கள் மத்தியில் ஒரு சமாதான சகவாழ்வை உருவாக்கிட வேண்டும், அதற்கான அடிப்படை ஏற்படுத்திட வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஐக்கியம் என்பது சும்மா வராது. ஐக்கியத்துக்கு முதல் நிபந்தனை சமத்துவம். மொழிகள் மத்தியில், மதங்கள் மத்தியில், இனங்கள் மத்தியில் சமத்துவம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் உண்மையான ஐக்கியம் ஏற்பட முடியும். அது செய்து கொண்டிருப்பதாக நம்புகின்றேன். அடுத்தது வந்து தேசிய மொழி கொள்கை, ஆட்சி மொழி கொள்கை, அதை அமல்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் மொழிக் கொள்கை என்பது தெளிவாக இருக்கின்றது. சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் ஆட்சி மொழி, அரசகர்ம மொழி என்று இலங்கையில் சொல்வோம். பொதுவாக ஆட்சி மொழி, தேசிய மொழி ரெண்டு தான். ஆங்கில மொழி இணைப்பு மொழி, ஆங்கில அந்நிய மொழி அல்ல, இணைப்பு மொழி, லிங்க் லாங்குவேஜ். ஆகிய மும்மொழி கொள்கை தான் இலங்கை தேசிய கொள்கை, மொழிக் கொள்கை. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 1987 1986 பிறகு தமிழ் மொழி முதல் முறையாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிறகு அந்த இந்தியாவின் அழுத்தம் காரணமாக புதிய 13 திருத்தம் வந்து மாகாண சபைகள் வந்த காலகட்டத்தில் தான் தமிழ் மொழியை மீண்டும் இலங்கையில் ஒரு ஆட்சி மொழியாக கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பில். இன்னைக்கு அது முறுக்கெல்லாம் இருக்கலை, சிங்களம் மட்டும்தான் இருந்தது. அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சு 56 வருடம். ஆனால் அந்த 87 பிறகு பாருங்கள், 97, 2007, 2030 வருஷமாச்சு. நடைமுறையாக்கப்படவே இல்லை, வெறும் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. இப்பொழுதுதான் முதல் முறையாக அதை நடைமுறையாக்கும் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவர், அதான் மனோ கணேசன். அவருக்கு இலங்கையில் 3 மொழியும் தெரியும், தமிழ் மொழி, சிங்கள மொழி, ஆங்கில மொழி, மூன்றும் எழுத படிக்க வாசிக்க தெரியும். ஆகவே நான் தான் முதல் தரமான இலங்கையுன்னு நினைக்கிறேன், நம்பர் ஒன் ஸ்ரீலங்கன் நினைக்கிறேன் நான். ஆகவே எனக்கு அந்த கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை செம்மையாக நிதானமாக செய்து கொண்டிருப்பதாக நம்புகின்றேன்.
அடுத்து தற்போதைய பாலிடிக்ஸ், அரசியலை பற்றி ஒரு கேள்வி. இப்போ வட மாகாணத்தில் நிலவர ஒரு கோஷ்டி பூசல் சிக்கல், இதில் வந்து நீங்கள் வந்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை ஆதரிக்கிறீங்க, அது வெளிப்படையாக பல முறை எடுத்தும் சொல்லியிருக்கிறீங்க, அது இருக்கட்டும் ஒரு புறம். ஆனால் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கிற தமிழரசு கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அல்லது வந்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு லட்சியத்தை நோக்கி நகராமல் அல்லது அதற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர்றதை பற்றி அதிகமாக தனது முயற்சியை அல்லது நேரத்தை செலவிடாமல் உள்கட்சி பூசலில் கோஷ்டியில் வந்து செலவிடுறாங்கங்கிறது ஒன்று. அடுத்து ஒரு சமஷ்டி அமைப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற ஒரு தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வடமாகாணத்தையே ஒழுங்காக ஆள தெரியாமல் அல்லது வந்து இப்படியான கோஷ்டி பூசல்களில் சிக்கி ஊழலில் சிக்கி சீரழியும் போது இவர்கள் எப்படி ஒரு சமஷ்டியான ஒரு தீர்வை அல்லது அப்படியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறைவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்புது இல்லையா? என்ன பதில் அதுக்கு?
கேள்வியிலே பதில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால் அதுக்கான பதில் ரெண்டாவது பகுதியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த வடமாகாணத்தில் ஏற்பட்டு கொண்ட சிக்கலில் வந்து நிலைப்பாடை எடுத்திருப்பதானது நண்பர் விக்னேஸ்வரனுக்கு சார்பானது அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது அப்படியானது அல்ல, தெளிவாக சொல்லிடணும். அப்படி அல்ல, உண்மையிலேயே வடமாகாண சபை முதல்வர் என்ற முறையில் அவரது செயல்பாடுகள் தென்னிலங்கைக்கு, அங்கே உள்ள ஏனைய 8 மாகாண சபை இருக்குல்ல, கிழக்கு மாகாணம் தவிர இன்னும் 8 மாகாண சபை இருக்குது, எல்லா முதலமைச்சர்களுக்கும், எங்கள் அரசாங்கத்தின் ஜனாதிபதி பிரதமர் உட்பட எல்லா பழைய பலம் பெரும்பாலான சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் தான் முன்மாதிரி இருக்க தான் சொன்னேன். தீர்க்கமான முடிவெடுப்பதற்கு, தெளிவான முடிவெடுப்பதற்கு, காத்திரான முடிவெடுப்பதற்கு, ஆளுமையுடன் செயல்படுவதற்கு ஒரு தயக்கம் தென்னிலங்கில் ஆங்காங்கே இருக்கின்றது. தேசிய பிரச்சனையாக இருக்கலாம், இனப்பிரச்சனையாக இருக்கலாம், இனமாதமாக இருக்கலாம், ஏனைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஊழல் அதிக துஷ்பிரயோகம் போன்றவை இருக்கலாம், அவற்றுக்கு எதிராக நடைப்பாடு எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஆகவே தான் சொன்னேன் என்னன்னா, கடந்த காலங்களிலே விக்னேஸ்வரனை பார்த்து சிங்கள மொழியில் பலமுறை சொன்னேன், தமிழ்ல சொல்லியிருக்கிறேன், அவரை பயங்கரவாதி, புலிவாதி, பிரிவினைவாதின்னு திட்டத்தை தீர்த்திகளே, இன்று சற்று அதை அமைதியாகி அமைதியாகி அந்த அந்த பிரச்சனை ஒத்திவைத்து விட்டு அவரை பாருங்கள், அவரை பார்த்தாவது முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் தென்னிலங்கையிலே பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றுக்காக அவர் சொந்தமாக தெளிவான தீர்க்கமாக காத்திரமாக முடியெடுப்போம் என்று நான் சொன்னேன். அவரது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்த பொழுது அவர்கள் பாலாக இருக்காமல் அமைதியாக இருக்காமல் ஒரு விசாரணை ஆணைக்குழுவை அமைத்து விசாரணை நடத்தி அறிக்கையை பெற்றார். இலங்கையில் பல காலங்கள் பல விஷயங்கள் சம்பந்தமாக ஆணைக்குழு அமைக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும், அறிக்கைகள் வந்தது, எல்லா அறிக்கையிலும் பெட்டகத்தை போட்டு வச்சுட்டாங்க, பாராளுமன்ற சமர்ப்பிக்கவே இல்லை, மக்களுக்கு தெரியாது, இது அப்படியாக இல்லை, சபையில் சமர்ப்பித்தார், சமர்ப்பித்து இரண்டு அமைச்சர்களை பார்த்து சொன்னார், உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது, நீங்கள் பதவி ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னார். ஏன் இருவரை பார்த்து என்ன சொன்னார், உங்கள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் விசாரணை தொடர வேண்டும், ஆகவே அதற்கு தோதாக நீங்கள் விடுமுறையில் செல்லுங்கள் என்று சொன்னார். அது சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதா, சட்டம் வலு இருக்கின்றது என்பது வேறு விஷயம், நான் தெளிவாக சொன்னேன், அது எனக்கு தெரியாது, ஆனால் ஜனநாயக நாட்டில் அப்படியான சொல்லக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றாரே, ஆகவே அவரை பார்த்து பாடம் படிங்கள் தென்னிலங்கைக்கு சொன்னேனே தவிர அது நீ ஊடகங்கள் வரும் பொழுது கொஞ்சம் மெருகூட்டப்பட்டு
இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு, சம்பந்த நிலைப்பாடு, சுமந்திரன் நிலைப்பாடு, மாவையின் நிலைப்பாடு, அதுலேருந்து மாறுபட்டு விக்னேஸ்வரன் சரியாக செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் வருது இல்லையா?
ஆமாம், நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்கிறாரு சரியாரு இந்த விஷயத்தில், ஆகவே ஆனால் அது வந்து கூட்டமைப்புக்குள்ளே உள்ள பிளவை பிளவு இன்னும் மேலும் அதிகரித்து விடக்கூடாது, அப்படி ஆகல, அந்த கூட்டமைப்பில் உள்ள அந்த இரு அணிகளாக அவர் பிரிந்து நிற்பது துரதிசவசமானது, ஆகவே அந்த நிலைப்பாட்டை அதை புரிந்து கொண்டு அவர்கள் இரு தரப்பினரும் சமரசமாக விட்டுக் கொடுப்புடன் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஐக்கியத்தை இன்னும் வலுவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதான் எனது நிலைப்பாடு.
இல்லை ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் கேட்ட அதே கேள்வி திரும்ப வந்தால், ஒரு மாகாண சபையே ஒழுங்காக ஒற்றுமையாக ஆள தெரியாதவங்க எப்படி ஒரு சமஷ்டி அமைப்பில் வந்து அல்லது ஒரு தனி நாடாக எப்படி ஆட்சி நடத்த முடியும், அந்த திறமை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க?
அது ஒரு கேள்வி தான், தற்கரீதியான கேள்வி, நியாயமான கேள்வி. உண்மையிலேயே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அங்கே வெடித்த உடனடியே என்னை அதிகாலையிலே தட்டி எழுப்பி, தூக்கத்தில் தட்டி எழுப்பி ஒரு சிங்கள பிரபலமான பத்திரிகை, லங்கா தீப பிரபலமான பத்திரிகை, இலங்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய பத்திரிகை சிங்கள பத்திரிகை, பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் கேட்டார் காலையில், ஒரு பெண் நண்பர் எனக்கு ஊடகவியாளர் கேட்டார், தனி நாடு ஒன்றை கோரி போராடிய நீங்கள் ஒரே கேள்வி தான், வடக்கு கிழக்கு இளைத்தமிழர்கள் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய அந்த வடமான சபையை ஒழுங்கான பரிபாலிக்க தெரியாமல் தவிக்கிறார்களே, இது ஒரு வெக்கிக்கடன விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்ன பதில் வேறு, நான் சொன்னேன் அதே மாதிரியான ஒரு கேள்விகளை நாங்கள் எங்கள் ஜனாதிபதியை நோக்கி, எங்கள் பிரதமரை நோக்கி, எங்கள் தென்னிலங்கை தலைவர்களை நோக்கி கேட்கலாம், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி தான் சமாளிச்சிட்டேன். ஆனால் மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா, ஏன்னா இலங்கையில் மகாண சபை கொண்டு வரப்பட்டது ஏன்,
தமிழர்களுக்காக,
அதிகார பரவலை பகிர்வை கோரி தமிழர்கள் தான், அதுக்காகத்தான் ராஜீவ்காந்தியும் ஜேஆரும் ஒப்பந்தம் செய்து, இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து பல்வேறு ஐபிகேஎஃப் வந்து பல்வேறு, அது பிறகு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், கொலை செய்யப்பட்டார், அது பிறகு பெரிய கஷ்டமான காரியங்கள் நடந்து போச்சு. அந்த நேரத்தில் வந்து வடமானத்துக்கு மாத்திரம் கிழக்கு மாநிலத்து மாத்திரம் அதிகார பகிர்வை தந்துவிட்டால் அது நாட்டு குழப்பம் ஏற்பட வேண்டுமே எந்த என்று ராஜீவ்காந்தியும் ஜேஆரும் கருதிய காரணத்தினாலே தான் கேட்காமலே பலருக்கு இங்கே தென்னிலங்கைக்கெல்லாம் மகாரசபை கிடைச்சது. அந்த மாதிரி இன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதை எதிர்த்தாங்க, அதை எதிர்த்து தெருவுக்கு போனார்கள், பொரிய போராடி ஜேவிபி போராடினார்கள், ஆயுத போராட்டம் நடத்தினார்கள் தென்னிலங்கையில், அந்த அதிகார பகிர்வு தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்களே இன்றைக்கி எல்லாருமே மகாரசபையில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைய எல்லா வடமான கிழக்குமான தவிர ஏனைய ஏழு மகாண சபைகள் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம், அது வேடிக்கை. ஆனால் வடமான சபை அதுவும் கிழக்குமான சபை, இந்த மகாண சபைகளுக்கு பின்னாலே பாரிய வரலாறு இருக்கின்றது, பாரிய தியாகம் இருக்கின்றது, பாரிய போராட்டம் இருக்கின்றது, ஏறக்குறைய பல லட்சமான தமிழ் மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியான யுத்தத்தின் காரணமாக, பெருந்தொகையான போராளிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள், பெரிய விலை கொடுத்திருக்கிறோம் அதுக்கு, நாங்கள் பெரிய வரலாறு ஒன்று இருக்குது, அதை வரலாறு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே அத்தகைய வரலாறு கொண்ட வடமாண சபை இலையை ஏற்படக்கூடிய குழப்பங்களை சமாளிப்பதற்காக தெற்கிலே அப்படி இருக்குதானே, அங்கேயும் ஊழல் இருக்குதானே, அங்கேயும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்குதானே அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன், ஆனால் என் மனசாட்சி இருக்கு இல்லையா, சொல்ல முடியாது. ஆகவே தான் இங்கே பார்த்து நான் கேள்வி எழுப்பினேன், செய்யாதீர்கள், செய்ய வேண்டாம், பிழையானது, செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சிலர் வடக்கில் பதில் சொன்னாங்க, சமூக ஊடகங்கள்லாம் சொன்னாங்க, மனோ கடைசி கேட்பது போல அவர் அந்த கேள்வியை கேட்க வேண்டியது எங்ககிட்ட இல்லை, அவர் ஜனாதிபதி அங்கே இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், தென்னிலங்கையில் கேட்கணும்னு சொன்னாங்க, நான் கேட்குறேன், கேட்டு தான் இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல, கேட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, வடக்கில் உள்ள மகாண சபை அந்த அதிகார பகிர்வுக்கான போராட்டம் மகத்தானது, மாபெரும் தியாகத்தை கொண்டது, பின்னணியாக கொண்டது, அது நீங்களே மறந்துட்டீங்களே, மறக்கூடாது. ஆகவே இங்கே ஊழல் இருக்கலாம், உள்ள இருக்குன்னு சொல்லலை, இருக்கலாம், அதிகார சுப்பிரமம் இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அங்கே வடமானசையில் குழப்பத்தைக்கு நியாயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். அது இப்போ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டும் விலாங்கு மீன் அப்படின்னு. இலங்கை அரசு வந்து அதுபோல தான் செயல்படுது அப்படின்னு சிலர் விமர்சனம் செய்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை வந்து தமிழர்களின் பூர்வீக காணிகள் அவர்களுக்கு திரும்ப வழங்கப்படலை, அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறித்த அதிக தகவல் இதுவரை இல்லை, போர்க்குற்றம் நடந்ததாக சொல்லப்படுற விசாரணைகளை முன்னெடுக்க அரசு தயக்கம் காட்டுது இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதே நேரத்தில் மறுபுறம் சர்வதேச சமூகத்துக்கு வந்து இலங்கையில் வந்து நாங்கள் புதிய அரசியல் சட்டம் கொண்டு வர்றோம், போர்க்குற்ற விசாரணைகளை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு இன்னொரு முகத்தை காட்டுறது. இப்போ இலங்கை அரசின் அமைச்சர்ங்கிற வகையில் உங்கள் பதில் என்ன?
இது ஒரு பார்வை, உங்களது உங்களது கேள்வியில் அந்த கேள்வியில் அடங்கக்கூடிய விஷயங்களாம் ஒரு பார்வை போய் சொல்கிறேண்ணா. அதுதான் வந்திருக்கீங்கண்ணா. இல்லை, இலங்கை அரசாங்கம் என்பது முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அரசாங்கம் என்பது இன்றைய அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம், பல கட்சிகளின் கூட்டணி, ஒரு கலவை, பல கலவைகள் இங்கே இருக்கின்றன. இங்கே ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்றது, அந்த தலைவர் தான் பிரதமராக இருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி இருக்கின்றது, அந்த தலைவர் தான் ஜனாதிபதியாக இருக்கின்றார். அது தவிர கடந்த அரசாங்கத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே அமைச்சரவையில் அங்கம் வைத்த பலர், இன்றைய ஜனாதிபதி உட்பட எல்லோரும் அங்கே பலர் இங்கே 10-15 பேர் இருக்கிறாங்க. அவரெல்லாம் அந்த கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் மீது நாங்கள் சுட்டிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்திலுக்குமே சம பங்காளிகள். அவர்கள் ஒரு அமைச்சரவை சொல்லும் பொழுது தேர் இஸ் கூட்டு பொறுப்பு இருக்குது, அந்த கூட்டு பொறுப்புக்கு அவர்கள் எல்லாம் பங்காளிகள் தான் இருக்கிறாங்க. ஜாதிக இளவுரிமைய தீவிரவாத கட்சி இருக்கின்றது. அது தவிர ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அப்புறம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ரெண்டு கட்சிகளும் முஸ்லீம் மக்கள் பெருத்தப்படும் கட்சிகளும் அவர்களெல்லாம் கடந்த அரசாங்கத்தில் அங்கே வைத்தார்கள். இப்பொழுது தமிழ் முப்போ கூட்டணி இருக்கின்ற தலைவராக நான் இருக்கின்றேன். எனது கூட்டணியிலே பரளி திகாம்பரம் தேசிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், பிரதி தலைவர் எங்கள் கூட்டணியில். ராதாகிருஷ்ணன் மலையக மக்களின் தலைவர் இருக்கின்றார். ஆக மனோ கணேசன் தவிர எல்லாரும் அங்கே இருந்தவங்க தான், அதான் உண்மை. நானும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் தான் எதிராளியில் இருந்தவர்கள், மற்ற எல்லாரும் அங்கே இருந்தவர்கள் தான். ஆகவே அங்கே இருந்தவர்களையும் வைத்துக் கொண்டு தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அது ஒன்று. ஆகவே அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த காணாம போனவர்கள், காணமாக்கப்பட்டவர்கள் விஷயம், காணி மீட்பு விஷயம், அரசியல் கைதிகள் விஷயம், இதெல்லாம் பொறுத்தவரையில் எந்த முன்னகர்வும் நகர்த்தப்படவில்லை, முன்னெடுக்கப்படவில்லை என்று சொல்வது அப்பட்டமான பிழையான கருத்து, பொய்யான கருத்து. அப்படி அல்ல, நாங்கள் பதவியேற்கும் பொழுது 2015 வருடம் மார்ச் மாதம் 8 ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி மாற்றம் நடைபெற்று ஜனாதிபதி பதவியேற்றார். ஆனாலும் பழைய பாராளுமன்றம் தான் இருந்தது, நிறைய விஷயம் செய்ய முடியல எங்களுக்கு. ஆக அந்த 19 திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்ற மாதிரி சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றினோம். பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆகஸ்ட் மாதத்திலே, அதுக்கு பிறகுதான் நானே அமைச்சராக பதவியேற்றேன். ஆகவே அந்த இன்னும் ரெண்டு பேரும் முழுமைய நிறைவேறவில்லை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே. நாங்கள் பதவியேற்ற பொழுது 196 அரசியல் கைதிகள் இருந்தார்கள், தமிழ் கைதிகள் இருந்தார்கள். இன்று அவர்கள் தொகை 96 தான் இருக்கின்றது. 100 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பிடையில் போயிருக்கின்றார்கள், முற்றாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அல்லது புனர்வாழ்வை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பாதி குறைச்சிருக்கிறோம். காணி சம்பந்தமாக என் கையில் உடனடியாக இந்த புள்ளிவிவரங்கள் இல்லை, ஆனால் காணி பெருந்தொகையான காணி மீள தனியார் காணியை மீள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடைசியாக மயிலட்டி இருக்கின்றது வடமாநிலத்திலே, பிரபலமான ஒரு பிரதேசம். அங்கே உள்ள காணி வளமான காணி, பசுமையான நல்ல மண்வளம் கொண்ட காணி, அதை இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் ஏற்படுத்தி முடிவு செய்திருக்கின்றோம். சம்பந்தமாக ஜனாதிபதி பகிரங்கமாகவே வடமாநிலத்துக்கு சென்று, யாழ்ப்பாணத்துக்கு சென்று கடந்த வாரம் அறிவித்தல் செய்திருக்கின்றார். காணி விடுவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எல்லாம் நடந்துவிட்டது, பாலும் தேனும் அங்கே ஓடுகிறது என்று நான் பொய் சொல்ல வரவில்லை. பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லும் பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் அதே வேளையிலே ஒன்றுமே நடைபெறவில்லை என்னும் சொல்ல முடியாது. நடந்து கொண்டு தான் இருக்கின்றது, முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேகம் பலருக்கு போதாமல் இருக்கலாம், தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தவரை இந்த வேகம் போதாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிங்கள தேசியவாதிகள் அங்கே இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை பொறுத்தவரை இந்த வேகம் அதிகம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அதிகம் என்று ஒரு தரப்பு சொல்லும் பொழுது, போதாது என்று சொல்லும் ஒரு தரப்பு சொல்லும் பொழுது, இடையிலே நாங்கள் ஒரு பேலன்ஸ்ட் மத்திய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களது அரசாங்கம் ஒரு தேங்கிய ஒரு குட்டை அல்ல, முன்னகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது வேகம் போதாமல் இருக்கலாம், உள்ளே இருந்து கொண்டு எங்களை போன்றவர்கள் வேகத்தை அதிகரிக்கும் பல்வேறு பாணிய பங்களிப்புகளை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். தேங்கி குட்டையாக இருக்குமானால், முன்னகர்வு இல்லாமல் இருக்குமானால், மனோ கணேசன் போன்றவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ளே வேலை இல்லை, நான் இருக்க மாட்டேன். நான் அங்கே இருக்கின்ற காரணம் முன்னகர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது, படிப்படி அங்கே கொண்டு தான் இருக்கு. இதை கடந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்து எல்லா சுதந்திரம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கின்றது. தேசிய இன பிரச்சனைக்கு தான் செய்கின்றது. இன பதட்டம் என்று இல்லை, மறந்துவிடாது. இன பதட்டம் என்று சொல்லும் பொழுது தமிழர்கள் கடத்தப்படுவது, காணாமல் போவது, கொலை செய்யப்படுவது, தமிழர்களுக்கு தங்கள் ஜனநாயக எதிர்ப்பை காட்ட முடியாத சூழல் நிலவுவது, இராணுவம் போலீஸாரின் கடுப்படி எடுப்படி இருப்பது. இப்போ அப்படி அல்ல, ஜனநாயக எதிர்ப்பை காட்டுவதற்காக வடக்கிலே கிழக்கு தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியாக கடையடைப்பை நடத்தலாம், ஊர்வலம் செல்லலாம், ஆர்ப்பாட்டம் செய்யலாம், பொங்கு தமிழ் போன்ற அதன் சாயல் கொண்ட இலங்கை தமிழ் என்ற பல்வேறு இயக்கங்களை நடத்தலாம். கடந்த காலம் இந்த வாய்ப்பு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ எப்படி அல்ல, இராணுவம் அங்கே இருக்கின்றது. இராணுவம் படிப்பை குறைக்க வேண்டும் என்ற கொள்கையும் அடிப்படையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இராணுவத்தை என்னைக்கு குறைக்கப்பட வேண்டும், குறைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இராணுவம் ஒரு ஆக்கிரமிப்பு இராணுவமாக அங்கே இப்பொழுது இல்லை, வலுவாக சொல்ல விரும்புகின்றேன், இல்லை. ஆனால் இராணுவம் அங்கே இருப்பதன் காரணம் என்னவென்றால், இராணுவம் பெரும் தொகையான நிலங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களிலே இராணுவத்துக்கு சம்பந்தமில்லாத வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்கின்றார்கள், மீன்பிடி செய்கின்றார்கள், சிறு கடைகளை நடத்துகின்றார்கள், உணவு விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், சுற்றுலா உணவு விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் என்னவென்றால், கடந்த அரசாங்கத்தில் இருந்தக்கூடிய பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்சவின் தந்திரங்கள். காரணம், இந்த இராணுவம் அப்படி ஆக்கிரமிப்பு இராணுவமாக அங்கே தங்கிவிட வேண்டும், அதன் மூலமாக வடமாநில டெமோகிராஃபியில் செல்லக்கூடிய ஜனக்குடி பரம்பரை மாற்றி அமைத்து தர வேண்டும், தமிழ் மக்கள் பெருமான வாழக்கூடிய பகுதிகளில் தமிழ் மக்கள் சிறுபான்மை ஆக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டுதான் அதை முன்னெடுத்தார். ஆனால் இன்று அப்படி அல்ல, இராணுவத்து குடும்பங்களை அங்கே குடியேற்றுவதற்கு செய்தார். அவர் காலத்தில் முடியாமல் போய்விட்டது. எந்த ஒரு குடும்பமும் அதிகாரப்பூர்வமாக அங்கே சில குடியோருக்கு தயாராக இல்லை. தெற்கிலிருந்து குடும்பங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய தேவைப்பாடு சிங்கள மக்களால் உணரப்படவில்லை.
ஆனால் அப்படி நீங்கள் அடக்குமுறை குறைந்து வருது அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ மாவீரர் தினம் கொண்டாடுறதுக்கு எத்தனையோ கட்டுப்பாடுகள், மாவீரர் துயிலும் இல்லங்களை தகர்த்தல், இப்படியான பல செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்களே.